அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இறைவனின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சமாதானத்தின் இறைவனின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். அவன் நியமித்த நீதியின் பாதையை அறிந்து அந்த நீதியின் பாதையிலே நடக்கவும் இறைவனோடு என்றென்றைக்கும் உள்ள சமாதானத்தை அனுபவிக்கும்படியாகவும் உங்களை அழைக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். நீதியின் மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நிகழ்ச்சியில மலக்குகளை குறித்தும் இபிலீஸ் என்னும் சாத்தானை குறித்தும் நபிமார்கள் என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று நாம் பார்த்து கொண்டு வந்தோம். ஆதியிலே இறைவன் கோடிக்கணக்கான ரூகுகளை படைத்து அவற்றிற்கு மலக்குகள் என்று பெயர் வைத்தான். அவைகளின் ஒரு மலக்கு மட்டும் மிகவும் அழகானதாகவும் நேர்த்தியானதாகவும் மிகவும் புத்திசாலியானதாகவும் இருந்தது. அந்த மலக்கின் பெயர் லூசிபர் என்பதாகும். ஒரு நாள் வந்தபோது இந்த லூசிபர் தன்னுடைய கல்வில் தன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டு இறைவனுக்கு விரோதமாக எழும்பி இறைவனின் ஸ்தானத்தையே தனக்கென்று எடுத்துக்கொள்ள நினைத்தான். மட்டுமல்ல, ஒரு கூட்டம் மலக்குகள் இபிலிஸ் என்னும் அந்த லூசிபரின் பாதையில அவனுடைய வழிகளை பின்பற்ற தொடங்கின. ஆகையால்தான் தனக்கு நிகராக எழும்பினவர்களை பொறுத்து கொள்ள முடியாத இறைவன் லூசிபரையும் அவனை சார்ந்த தீமையான மலக்குகளையும் தன்னுடைய பரிசுத்த சந்நிதானத்திலிருந்து தள்ளிவிட்டான். லூசிபருடைய பெயர் சைத்தான் அல்லது இபிலிஸ் என்று மாற்றப்பட்டது. அதனுடைய பொருள் எதிராளி என்பதாகும். இன்றைய சைத்தானையும் அவன் கூட்டத்தாராகிய மற்ற மலக்குகளையும் இறைவன் தள்ளிவிட்ட பிறகு என்றென்றைக்கும் அணையாமல் இருக்கக்கூடிய நித்திய அக்கினியை உடைய ஜகன்னம் என்கிறதான இடத்தை இறைவன் படைத்தான். ஒரு நாள் வரும்போது இபிலிஸ் அவனுடைய கூட்டத்தார் அவனை தொடர்ந்து போகக்கூடியவர்கள் இவர்களை ஜகன்னம் என்னும் நரக தீயில் இறைவன் தள்ளிவிடுவான். இப்படி இருக்க சைத்தானானவன் இன்னும் ஜகன்னத்திற்கு அனுப்பப்படவில்லை, அல்லது சைத்தானோ அவனுடைய கூட்டத்தினரோ இன்னும் ஜகன்னத்திற்கு அக்கினி தண்டனைக்கு அனுப்பப்படவில்லை. இபிலிஸானவன் துனியாவில் இருந்து கொண்டு இன்சான் கெட்டு வழியில் போகும்படி யாரையெல்லாம் விழுங்குவது என்று அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டு சுற்றித் திரிகிறான். நபிமார்கள் எழுதியிருந்த நபிமார்களின் எழுத்துக்களின்படி இன்றைக்குரிய நமது நாலாவது பாடம் என்னவென்றால், தௌராத்தின் முதல் புஸ்தகத்தில் முதல் அத்தியாயத்தில் எழுதப்பட்ட முதலாவது வசனத்திலிருந்து முதலாவது ஆயத்திலிருந்து தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதுமாக பார்ப்போமானால் இறைவனுடைய சிருஷ்டிப்புகளை பற்றி அதிலே நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:1-2 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டிருந்தார். இந்த இரண்டு வசனங்களிலே இறைவனுடைய சிருஷ்டிப்பினுடைய முதல் நாளை குறித்து, முதல் காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியில் இறைவன் வானத்தையும் பூமியையும் படைக்கும்போது இந்த துனியாவில் ஒன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. எல்லாம் ஒழுங்கின்மையும் இருள் நிறைந்ததாகவும் காணப்பட்டது. இந்த பூமியில் இபிலிஸானவனுடன் அவனோடு கூட சேர்ந்த மலக்குகள் மட்டும் இருந்தன. இவைகள் இறைவன் என்றென்றும் தம்மிடத்தில் அன்பு கூறும்படியாகவும் இறைவனுக்கு கீழ்ப்படியும்படியாகவும் இன்சானை உண்டாக்க சித்தம் கொண்டான். அதோடு இறைவனை பற்றி அறிந்து கொள்ளும் திறனையும் இன்சானுக்குள்ளே இறைவன் உண்டாக்கியிருக்கிறான். இப்படியிருக்க இன்சானை படைக்கும் முன் ஒரு செழிப்புள்ள அழகான உலகத்தை படைக்க இறைவன் நினைத்தான். இன்று நாம் பார்க்கப் போகும் பாடத்தில் இறைவன் தாம் படைக்கும் இன்சானுக்காக அதற்கு முன்பதாகவே இந்த துனியாவை எப்படி படைத்து பக்குவப்படுத்தினான் என்பதை பார்க்கப் போகிறோம். இறைவன் இந்த துனியாவை எப்படி படைத்தான் என்று இறை வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? யாத்திரையாகமம் 20:11 வாசிக்கும் பொழுது, மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் இறைவன் படைத்துவிட்டு அதற்கு பிறகுதான் மனிதனை உண்டாக்கினான் என்று தௌராத்தின் 2வது புஸ்தகமாகிய யாத்திரையாகமம் என்கிற புஸ்தகத்தில் 20:11 இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. தௌராத் புஸ்தகத்தில் 6 நாட்களையும் இறைவன் என்னென்ன செய்தான், எவைகளை எப்படி படைத்தான் என்பதை நாம் பார்க்க முடியும். முதல் நாளன்று இறைவன் என்னென்ன படைத்தான் அல்லது இறைவன் என்ன நமக்கு கூறியிருக்கிறான் என்பதை தௌராத்தின் முதல் புஸ்தகத்தில் 1:22 5வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். நாம் இப்போது வாசித்தபடி, இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாகக் கடவது என்று கட்டளை கொடுக்கிறான். இறைவன் வானத்தையும் ஒரு பெரிய பந்தைப் போல இருக்கக்கூடிய பூமியையும் சிருஷ்டித்தான். 24 மணி நேரமும் இந்த பூமியானது சூரியனை சுற்றி வருகிறது. அதனால்தான் நமக்கு பகலில் 12 மணி நேரமும் வெளிச்சமும் இரவில் 12 மணி நேரமும் இருளும் இருக்கிறது. முதல் நாளன்று இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரித்த இறைவன் எவ்வளவு மிகப்பெரியவனாக இருக்கிறான் என்பதை மாத்திரமல்ல, அவன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 2வது நாளை பற்றி இறைவாக்கியம் என்ன கூறுகிறது என்றால், ஆதியாகமம் 1:6-8 வரை வாசித்து பார்க்கும் பொழுது, இறைவன் 2வது நாளிலே இறைவன் காற்று மண்டலம் என்று அழைக்கப்படும் மண்டலங்களை இந்த பூமியை சுற்றிலும் அமைத்தான். இந்த பூமியை சுற்றிலும் காற்று மண்டலம் அமைத்த பிறகு அப்படி அமைத்தபடியினால்தான் நாம் இன்றைக்கு சுவாசிக்கக்கூடிய காற்றுகளை பெற்றிருக்கிறோம். இந்த பூமியானது தன்னை சுற்றிலும் காற்று மண்டலத்தை பெற்று இந்த பூமியானது சூரியனை சுற்றி வருகிறது. இந்த காற்று மண்டல அமைப்புதான் நாம் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும், நாம் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் வெயிலின் தாக்கத்திலிருந்தும் அதன் சீற்றத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது. இந்த விசேஷமான காற்று மண்டலத்தை இறைவன் 2வது நாளில் படைக்காமல் இருந்திருப்பானால் இன்சான் துனியாவில் வாழ முடியாது. ஆதியாகமம் 1வது அதிகாரம், அதாவது தௌராத் என்கிற வேதத்தினுடைய முதல் புஸ்தகமாகிய ஆதியாகமம், அதில் 9வது சூரா 11:13 இவைகள் இறைவன் 3வது நாளில சமுத்திரங்களையும் தரைகளையும் மற்றும் தாவர வகைகளையும் இறைவன் படைத்தான் என்று இந்த வாக்கியங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. ஆகையால் 3வது நாளன்று மகா வடிவமைப்பு உள்ளவனாகிய இறைவன், சமுத்திரத்தையும் நதிகளையும் ஆயிரக்கணக்கான வித்தியாசமான மரங்களையும் செடி கொடிகளையும் அதனதன் கனிகளோடும் விதைகளோடும் படைத்தான். எல்லாவற்றையும் எவ்வளவு சுவையான வித்தியாசமான உணவுகளை இறைவன் படைத்தான் என்பதை பாருங்கள். மாம்பழங்கள், வாழைப்பழங்கள், தேங்காய், பூசணிக்காய் வகைகள், தக்காளி, முட்டைகோஸ் வகைகள், கேரட் வகைகள், அரிசி வகைகள், தானிய வகைகள், கடலை வகைகள் மற்றும் ஆயிரக்கணக்கான வித்தியாசமான மற்ற உணவுகளையும் இறைவன் படைத்தான். இறைவன் அவன் படைத்த எல்லாவற்றையும் பார்த்து நல்லது என்று சொன்னான். இறைவன் படைக்கும் அல்லது உண்டாக்கும் அனைத்தும் நல்லதாகவும் அற்புதமானதாகவும் நேர்த்தியானதாகவும் இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தபடி தீமை என்னும் ஒரு காரியத்தை மட்டும் இறைவனால் செய்ய முடியாது. காரணம், இறைவன் நல்லவனாகவே இருக்கிறபடியினாலே. இறைவன் நல்லவனாக இருப்பானானால் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு தீமைகளும் கஷ்டங்களும் இருக்கிறது என்று சிலர் கேட்கக்கூடும். என்னுடைய நிலத்தில் இந்த வருஷத்தில் நான் எதிர்பார்த்த விளைச்சல் இல்லையே, அந்த விளைச்சலை நான் ஏன் காண முடியவில்லை, என்னுடைய பிள்ளை ஏன் வியாதிப்பட்டிருக்கிறான், இறைவன் நல்லவனாக இருப்பானானால் இன்சானுடைய உள்ளத்திலிருந்து ஏன் தீமைகள் வெளிப்படுகின்றன, உண்மையாகவே இவைகளெல்லாம் முக்கியமான கேள்விகள்தான். இவற்றிற்கு இறைவன் நமக்கு திருப்தியான பதிலை கொடுக்கிறான். அவைகளை குறித்து இனிவரும் பாடங்களில் நாம் பார்க்கப் போகிறோம். இறைவன் நல்லவனாயிருப்பதனால்தான் அவன் படைத்த எல்லாமே நல்லதாயிருக்கிறது. இறைவன் நல்லவனாயிருப்பதனால்தான் அவன் படைத்த எல்லாமே நல்லதாயிருக்கிறது என்ற முக்கியமான செய்தியை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனின் நல்லவற்றை கவனிக்கும்படியாக சில நிமிடங்களை நாம் எடுத்துக்கொள்வோமாக. மூன்றாவது நாளில் இறைவன் மரங்களை எப்படி படைத்தான் என்று இப்பொழுதுதான் பார்த்தோம். மரங்களை கனித்தரக்கூடியவைகளாக இறைவன் ஏன் படைத்தான் என்று உங்களுக்கு தெரியுமா? இறைவனுக்கு அது தேவையானதாயிருந்ததா? அவனுடைய பசியை போக்கிக் கொள்ள அல்லது அவன் இளைப்பார நல்ல பழங்கள் உள்ள மரங்களை இறைவன் படைத்தானா? அப்படியல்ல. சிருஷ்டிப்பாளனாகிய இறைவன் பசியோ மற்ற தேவைகளோ இல்லாதவனாயிருக்கிறான். இப்படி இருக்க இறைவன் மரங்களை ஏன் படைத்தான்? இறைவேதம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், தாம் ஆறாவது நாளில் படைக்கப் போகிற இன்சானுக்காகவே இவைகளையெல்லாம் இறைவன் படைத்தான் என்று இறைவேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இறைவனின் நல்லவைகளை உங்களால் உணர முடிகிறதா? நல்ல சுவையான மாம்பழங்களை சாப்பிட்டுவிட்டு அல்லது நறுமணம் தரக்கூடிய மலர்களை முகர்ந்துவிட்டு இறைவனான் கொடுக்கப்பட்டிருக்கிற நல்லவைகளை உணராமல் இருக்க உங்களால் முடியுமா? இறைவனின் நல்லவைகளை உங்களால் உணர முடிகிறதா? நல்ல சுவையான மாம்பழத்தை சாப்பிட்டுவிட்டு அல்லது நறுமணம் தரக்கூடிய மலர்களை முகர்ந்துவிட்டு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிற நல்லவைகளை உணராமல் இருக்க முடியுமா? நீங்கள் ஒரு மரத்தை பார்க்கும்போது அது உங்களுக்காக படைக்கப்பட்ட இறைவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியுமா? மரங்கள் இல்லை என்றால் வாழ்க்கை மிகவும் மோசமானதாக இருக்கும். நாம் சமையல் செய்வதற்கு விறகோ ஒரு கப்பலை கட்டுவதற்கு மரமோ அல்லது ஒரு வீட்டை கட்டுவதற்கு மரமோ இல்லாமல் போய்விடும். உஷ்ணகாலத்தில் வெயிலின் தாக்கத்திலிருந்து ஓய்வெடுக்க நிழலை கொடுக்காமல் போய்விடும். அல்லது தேயிலையோ மருந்தோ தரக்கூடிய மரங்கள் கிடைக்காமல் போய்விடும். மரங்கள் இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. இங்குள்ள அனைத்தையுமே இறைவன்தான் படைத்தான். இறைவனால் படைக்கப்பட்ட இந்த மரங்கள் இன்சானுக்காக, அவன் சந்தோஷத்திற்காக மட்டுமே படைக்கப்பட்ட அநேக காரியங்களுக்கு மத்தியிலே, அல்லது ஆயிரக்கணக்கான இறைவனின் சிருஷ்டிப்புகளுக்கு மத்தியிலே இவை ஒன்றாக இருக்கிறது. அல்லது இந்த மரம் ஒரு நன்மையானதாக இருக்கிறது. இறைவனின் நன்மைகளை நாம் உணரும்படி இறைவன் விரும்புகிறான். அதைத்தான் தாவூது நபி ஜபூர் என்னும் வேதத்தில், ஜபூர் 34வது சூரா 8வது ஆயத்தில், இறைவன் நல்லவன் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லுகிறான். 4வது நாள் இறைவனுடைய படைப்பு. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 14வது சூராவில் எழுதப்பட்டிருக்கிறது, இறைவன் சாதாரணமாக ஒரு கட்டளை மட்டும் கொடுக்க, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஆகாயத்தில் தோன்றின. இறைவன் இன்னொரு வார்த்தையை பேச, பூமியானது சூரியனை சுற்றி வர துவங்கின. இறைவன் மற்றொரு வார்த்தை பேச, சந்திரன் பூமியை சுற்றி வர தொடங்கியது. இறைவன் இந்த பூமியில் உள்ள எல்லாவற்றையும் படைக்க எதை பயன்படுத்தினான் என்று இறைவேதம் நமக்கு கூறுகிறது. எபிரேயர் 11வது சூரா 3வது ஆயத்தில் குறிப்பிட்டுள்ளபடி, இறைவன் தன்னுடைய வார்த்தைகளை மாத்திரம் பயன்படுத்தினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யஹயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வாக்கியங்களில், ஆதியிலே இறைவன் இருந்தான், அந்த இறைவன் ஆதியிலே கலிமா இருந்தது, அந்த கலிமாவே இறைவனாக இருந்தது, அந்த கலிமா இறைவனாக இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அதாவது இறைவன் ஒவ்வொன்றையும் படைக்கும் பொழுது இறைவன் தன்னுடைய வார்த்தையாகிய கலிமாவை பயன்படுத்தினான் என்று சொல்லி அந்த யோவான் அல்லது யஹியாவின் புஸ்தகத்திலே 1வது சூரா 1 முதல் 3 வரைக்கும் உள்ள வாக்கியங்களில் நாம் வாசிக்கிறோம். நாம் ஏற்கனவே படித்தபடி இறைவன் 1வது நாள் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்ல வெளிச்சம் உண்டானது. 2வது நாள் ஒரு மண்டலம் உருவாக கடவுது என்று சொல்ல மண்டலம் உண்டானது. 3வது நாள் திரும்பவும் இறைவன் என்ன உண்டாக கடவுது என்று சொன்னானோ அது உண்டானது. ஆகையால் இப்போது நாம் காண்கிறபடி இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே இறைவனால் உண்டாக்கப்பட்டவைகள், இறைவனுடைய வார்த்தைகளால் உண்டாக்கப்பட்டவைகள். இறைவன் இவைகளையெல்லாம் சிருஷ்டிக்கும்படியாக தன்னுடைய வார்த்தையை தவிர மற்றொன்றையும் அவன் பயன்படுத்தவில்லை. இறைவன் ஒவ்வொரு வார்த்தைகளாக பேசத் தொடங்கினான். அவன் என்ன பேசினானோ அவைகளெல்லாம் உண்டாக அல்லது தோன்ற ஆரம்பித்தது. இறைவன் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தைகளினால் படைத்தான் என்பது மாத்திரமல்ல, அவைகளை எல்லாம் தம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து செயல்படச் செய்கிறான் என்று இறைவாக்கியம் நமக்கு கூறுகிறது. இறைவார்த்தையின் வல்லமையினால்தான் நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும் அவைகளுக்கென்று நியமிக்கப்பட்ட இடங்களில் நிலை நிற்கிறது. இறைவனின் கட்டளையால்தான் சூரியன் தனக்கு நியமிக்கப்பட்ட இடத்தில் தோன்றுகிறது, உதயமாகிறது, அஸ்தமனமாகிறது. இப்படி இறைவனுடைய கட்டளையின்படி இந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சூரியன் அடுத்த நாள் உதிக்குமா இல்லையா என்று நாம் அறியாதிருக்கும் பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையானது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இறைவன் உண்மையுள்ளவனாகவும் வல்லமையுள்ளவனாகவும் இருக்கிறான் என்பதை இறைவேதம் நமக்கு கூறுகிறது. இறைவன் தனது உடன்படிக்கைகளை கடைபிடிக்கிறான் என்று இறைவாக்கியம் நமக்கு கூறுகிறது. 1 கொரிந்தியர் 1:9 நாம் அவனை சார்ந்துதான் வாழ முடியும். அவன் தன் வார்த்தைக்கு மாறாக நடப்பதில்லை. அவன் என்றென்றைக்கும் மாறாதவனாக இருக்கிறான் என்று இறைவாக்கியம் நமக்கு கூறுகிறது. 1 பேதுரு 1:25 ஐந்தாவது நாள் இறைவன் வகை வகையான மீன்களையும் பறவைகளையும் உண்டாக்கினான். தௌராத்தின் புஸ்தகத்தில் 1:20-23 உள்ளவைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடுமானால் இவைகளெல்லாம் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தப்படும். 1:20-23 இன்றைக்கு இறைவாக்கின் நன்மையான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறைதூதன் தாவூது நபி என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இறைவன் நல்லவன் என்பதை ருசித்து பாருங்கள். சபூர் வேதம் 34:8. நண்பர்களே, இறைவனின் நன்மையானவைகளை ருசித்து பார்த்திருக்கிறீர்களா? அனுதினமும் இறைவனால் நமக்களிக்கப்பட்ட விதவிதமான உணவுகளை நாம் சுவைத்து ருசித்து சாப்பிடுகிறோம். ஆனால் இறைவனின் நன்மைகளை நாம் ருசித்து உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? நீங்கள் உண்மையாகவே இறைவனின் உண்மையான நன்மைகளை ருசித்து பார்க்க வேண்டுமானால் இறைவாக்குகளை கேட்க வேண்டும், அதில் ஈமான் கொள்ள வேண்டும். இன்சான் அப்பத்தினால் மட்டுமல்ல, இறைவனிடமிருந்து வரும் இறைவார்த்தைகளினாலும் வாழ்கிறான் என்று இஞ்சீலின் முதல் புஸ்தகம் 4:4 எழுதப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, நமது அடுத்த பாடத்திட்டத்தில் இன்சானின் சரீரம் மட்டுமல்ல, அல்லது இன்சான் சரீரம் மட்டும் உள்ளவனாக படைக்கப்படவில்லை, அவனுக்குள் ஒரு ஆத்துமா இருக்கிறது என்பதையும், அந்த ஆத்துமா பலனடையக்கூடியதான வழிமுறைகளையும் நாம் அடுத்த பாடத்திட்டத்தில் பார்க்கப் போகிறோம். அவனுக்குள் இருக்கிற அந்த ஆத்துமா பலன் அடையும்படியாக என்ன செய்ய வேண்டும் என்கிறதான போதனையை அடுத்த பாடத்திட்டத்திலே நாம் பார்க்கப் போகிறோம். அதுவரைக்கும் இறைவனின் அருள் உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமென்.